الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، خصنا بخير كتاب أنزل، وأكرمنا بخير نبي أرسل، وأتم علينا النعمة بأعظم منهاج شرع، منهاج الإسلام. وأشهد أن سيدنا ومولانا محمدًا عبده ورسوله، أرسله بالحق بشيرًا ونذيرًا، وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا، صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليمًا كثيرًا. أما بعد، فقد قال الله جل وعلا في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الله مع الذين اتقوا والذين هم محسنون. صدق الله مولانا العظيم. جني تركرية الله نلدي أرهلي كدند جمعة ولي إسلام إنبذي أنه إنبذي فتي سلوالك أنجل ترابطت அதனை தொடர்ந்து இஸ்லாம் என்பது நம்முடைய மார்க்கம், அதற்கு என்னென்ன விளக்கங்களை தந்திருக்கிறது என்று பார்க்கும்போது, இஸ்லாம் என்று சொன்னாலே நல்லுறவு பேணுவது, எல்லா வகையிலும் உறவுகளை பேணுவதற்கு பெயர் இஸ்லாம். எனவேதான் நம்முடைய முன்னோர்கள் இஸ்லாம் என்பதற்கு விளக்கம் தரும்போது இப்படி ஒரு விளக்கம் சொல்வார்கள்: அஸ்ஸிதுகும் அல் ஹக் வல் குல்கும் அல் ஹல்கி. இஸ்லாம் என்று சொன்னால் படைத்தவனாகிய அல்லாஹுவோடு நல்ல முறையிலே நடப்பது, படைத்தவனாகிய அல்லாஹுக்கு விசுவாசமாக நடப்பது, அல்லாஹுடைய படைப்புகளான பிற மனிதர்களோடும் பிற உயிர் ஜீவராசிகளோடும் அழகிய முறையிலே நடப்பது, இதற்கு பெயர் தான் இஸ்லாம் என்று சொல்வார்கள். ஆக அல்லாஹுவோடும் நல்ல உறவை பேண வேண்டும், படைப்புகளோடும் நல்ல உறவை பேணுவது என்று இதற்கு விளக்கம் சொன்னார்கள். இன்னும் இப்படியும் சொல்வார்கள், இஸ்லாம் என்று சொன்னால் யஅலமூன் அல் ஹக்க வயர்ஹமூன் அல் ஹல்க. இஸ்லாம் என்பது அல்லாஹை அறிந்து அவனுக்கு என்னென்ன கடமைகள் உண்டோ அந்த கடமைகளை சரியாக செய்வதும், அல்லாஹுடைய படைப்புகள் மீது கருணை காட்டுவது, இதற்கு பேர் தான் இஸ்லாம். சுருக்கமாக சொல்லப்போனால் இஸ்லாம் என்பது தீன் என்பது அல் முஆமலா, யாராரிடம் எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடப்பதற்கு பெயர். அல்லாஹ்விடம் எப்படி நடக்க வேண்டும் என்று மார்க்கம் தெளிவுபடுத்துகிறது, மனிதர்களோடு எப்படி நடக்க வேண்டும் என்று தெளிவுபடுத்துகிறது, பிறருக்கு எந்தெந்த முறையில் யாராரும் எப்படி நடக்க வேண்டுமோ இந்த உறவுகளை பேணுவதற்கு பெயர் தான் இஸ்லாம் என்று நம்முடைய மார்க்கம் விளக்கம் தருகிறது. அந்த வகையிலே மனிதர்களில் நாம் யாராரோடு எப்படி நடக்க வேண்டும், கணவன் மனைவிங்கிற உறவு இருக்கிறது. இன்றைக்கு இந்த கணவன் மனைவிங்கிற உறவு எப்படி பார்க்கப்படுகிறது? பெரும்பாலும் பார்த்தோமையானால் மனைவி கணவனை ஒரு போலீஸ்காரனாக பார்க்கிற நிலை. மனைவிமார்களிடம் கணவன்மார்கள் நடப்பது ஒரு போலீஸ்காரன். ஒரு போலீஸ்காரனை கண்டால் என்ன அச்சமம், என்ன பயமும் இருக்கிறதோ அதுபோன்று எத்தனையோ கணவன்மார்கள் தங்களுடைய மனைவியிடத்திலே நடப்பவர்களும் இருக்கிறார்கள். மனைவியை பேயாக பிசாசாக பார்க்கிற கணவன்மார்களும் இருக்கிறார்கள். மனைவி ஒரு பேயை பார்க்கணுமா, பிசாசை பார்க்கணுமா? மனைவியை பார்த்தா போதும், மனைவி தான் பேய் பிசாசுங்கிற அளவுக்கு தன்னுடைய மனைவிமார்களை பிசாசாக பார்க்கிற ஒரு நிலையும் உண்டு. ஒரு சுவையான கதை ஒன்று சொல்வார்கள். ஒரு மனிதன் இறக்கிற நேரத்திலே தன்னுடைய மனைவி அருகில் இருக்கிறாளாம். அப்போ பக்கத்தில் இருக்கிற அந்த மனைவியிடத்தில் இறக்கும் போது அவன் சொன்னானாம், எனக்கு ஒரே ஒரு ஆசை என்று. என்னன்னு கேட்டபோது சொன்னானா, நான் இறந்த பிறகு பக்கத்து வீட்டுக்காரனை நீ திருமணம் செஞ்சுக்கன்னு சொன்னானா. இப்போ அந்த பெண் கேட்டாலாம், ஏன் இப்படி சொல்றீங்க, அவனுடைய எதிரியாச்சே, அவனை போய் திருமணம் செய்ய சொல்றீங்களே. அவன் சொன்னாரா, உன்னை அவனை பழி வாங்கிறதுக்கு இதை விட வேற வழி எனக்கு தெரியலை. அவனை பழி வாங்கிறதுக்கு மிகச்சிறந்த வழி என்னன்னு சொன்னா, நீ அவனை திருமணம் செய்யறது தவிர ஒரு வழி இல்லை. இந்த அளவுக்கு மனைவிமார்களை பிசாசாக பேயாக பார்க்கிற நிலை. ஆனால் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலான ஒரு கருணை உறவு, ஒரு அன்பு சார்ந்த ஒரு உறவு, அது பெருமானாருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய மனைவிமார்களை அடித்தது கிடையாது, தம்முடைய மனைவிமார்களை கடிந்து கொண்டது கிடையாது, தம்முடைய மனைவிமார்களை திட்டியது கிடையாது. எவ்வளவு அன்பாக பெருமானார் வாழ்ந்தார்கள். அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் இரவு நேரத்தில் பெருமானாரிடம் சொன்னார்கள், உங்களுக்கு நான் சில கதைகள் சொல்ல விரும்புகிறேன். நாம் எத்தனையோ பேர்கிட்ட கதை கேட்டிருப்போம், குழந்தைகள் கதை சொல்ல நாம் கேட்டிருப்போம், ஆனால் மனைவிமார் கதை சொல்ல ரசித்து கேட்குற ஆண்கள் ரொம்ப கம்மி தான். ஆயிஷா சொன்னாங்க பெருமானாரிடம், நான் உங்களுக்கு சில கதைகள் சொல்ல விரும்புகிறேன். பெருமானார் சொன்னாங்க சொல்லுன்னு சொன்னாங்க. அன்னை ஆயிஷா சொன்னாங்க ஒரு கதை முடிந்தது, அடுத்த கதை அடுத்த கதை, இப்படி 9 கதைகள் சொன்னாங்க. 9 கதைகளையும் ரசித்து கேட்ட பெருமானார் கடைசியாக அன்னை ஆயிஷா சொன்னாங்க, யார சொல்லலாம், இன்னும் ஒரு கதை இருக்கிறது, 10வது கதை இருக்கிறது, அதையும் சொல்லட்டுமா கேட்பீர்களான்னு கேட்டாங்க. ரசூல் சலாம் சொன்னாங்க தாராளமாக சொல்லுன்னு சொன்னாங்க. இப்போ பெருமானார் அன்னை ஆயிஷா அவர்கள் அந்த 10வது கதை சொன்னாங்க. அறியாமை காலத்திலே வாழ்ந்த ஒரு தம்பதியர், கணவனுடைய பெயர் அபு ஜரா, மனைவியினுடைய பெயர் ஜரா. இந்த கணவன் மனைவி ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்க, எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்தாங்க, அன்புக்கும் காதலுக்கும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்தாங்க. ஆனால் அப்படி வாழ்ந்த அந்த கணவன் மனைவி தம்முடைய கடைசி காலத்தில் கணவன் அந்த மனைவியை தலாக் சொல்லி பிரிந்து விட்டார்கள் என்று 10வது கதை அன்னை ஆயிஷா சொன்னாங்க. இந்த கதையை கேட்டு முடித்த பிறகு பெருமானார் சொன்னார்கள், ஆயிஷாவை நாம் இருவரும் அந்த அபு ஜரா ஜரா விட அன்பானவர்களாக, பாசமானவர்களாக, அவர்களை விட பிரியமானவர்களாக நான் உன்னிடம் இருக்க விரும்புகிறேன். ஆனால் அந்த அபு ஜரா செய்த அந்த தவறை நான் செய்ய மாட்டேன். அவன் மனைவியோடு பாசமாக இருந்தான், ஆனால் கடைசியில் தலாக் சொல்லிவிட்டான். நான் அப்படிப்பட்ட கணவனாக உன்னிடம் இருக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் தம் மனைவியிடம் நடந்த விதம். மனைவி பேசுவதை அன்பாக கேட்பது, மனைவி கதை சொன்னால் அதை ரசித்து கேட்பது. இந்த நல்லுறவை நம்மில் எத்தனை பேர் மனைவியிடம் பேணுகிறோம்? நம்முடைய பிசினஸ், நம்முடைய வியாபாரம் என்று முழுக்க முழுக்க உலகத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் நேரத்தை ஒதுக்குகிற நாம் மனைவியிடம் பேசுவதற்கு நம்மில் எத்தனை பேர் நேரத்தை ஒதுக்குகிறோம்? ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய மனைவி ஆயிஷாவிடம் தண்ணீர் கேட்கிறான். ஆயிஷா தான் தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறாங்க. பெருமானார் சொன்னாங்க, நீ குடிச்சிட்டு எனக்கு தண்ணீர் எடுத்துட்டு வான்னு சொன்னாங்க. பதினெட்டு ஆயிஷா சொன்னாங்க, யார சொல்லதான், நான் மாதவிடாய்க்காரியாக இருக்கிறேன், மாதவிடாய் பெண்ணாக இருக்கிறேன், நான் குடித்த இந்த பாத்திரத்திலே தண்ணீர் தர விரும்பவில்லை, உங்களுக்கு வேறொரு பாத்திரத்தில் தருகிறேன்னு சொன்னாங்க. பெருமானார் சொன்னாங்க, இல்லை இல்லை, நீ எந்த பாத்திரத்தில் குடித்தாயோ அதே பாத்திரத்தில் தான் தண்ணீர் தர வேண்டும். அன்னை ஆயிஷா அதே பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு போனாங்க. ஆயிஷா எந்த இடத்தில் வாய் வைத்து தண்ணீர் அருந்தினார்களோ அதே இடத்தில் வாய் வைத்து பெருமானாரும் தண்ணீர் அருந்தினார்கள். இன்றைக்கு இந்த சுன்னத்தை நம்மில் எத்தனை பேர் பேணுகிறோம்? மனைவி மாதவிடாய்க்காரி என்றால் ஒதுக்கப்பட வேண்டியவள் அல்ல, அவள் தனியாக வைக்கப்பட வேண்டியவள் அல்ல, பிரித்து வைக்கப்பட வேண்டியவள் அல்ல. அந்த நேரத்திலும் பெருமானார் சொன்னாங்க, இந்த நிலையிலும் நீ எனக்கு பிரியமானவள் தான், இந்த நிலையிலும் உன் மீது எனக்கு அன்பு குறையவில்லை என்று தன்னுடைய மனைவியிடம் அல்லாஹுடைய தூதர் அன்பை வெளிப்படுத்தினாங்க. இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் நல்லுறவை பேணுவதற்கு மார்க்கம் பல விஷயங்களை சொல்கிறது. அதில் முதலாவது விஷயம் என்னென்னா, சலாம் சொல்லணும். இன்னைக்கு எல்லாருக்கும் சலாம் சொல்கிறோம், ஆனால் மனைவிக்கு சலாம் சொல்கிறது கிடையாது. எல்லார்ட்டையும் சலாம் சொல்கிறோம், ஆனால் மனைவிக்கு சலாம் சொல்வதும் சுன்னத்து மார்க்கத்தில். எத்தனை பேர் தன்னுடைய மனைவிக்கு சலாம் சொல்கிறாங்க? வீட்டுக்குள் செல்லும் போதே சலாம், வீட்டுக்குள் செல்லும் போது சலாம். அது யாருக்கு? அது மனைவிக்கு சலாம் சொல்வது. இப்போ சலாமின் மூலமாக அன்பு வளரும் என்று சொல்கிறோம், அந்த சலாம் முதல்ல யாருக்கு சொல்லணும்? மனைவிக்கு சலாம் சொல்லணும். ஆனால் இந்த சுன்னத்து பெரும்பாலான மக்கள், சொல்லப்போனால் தீன்தாரிகளிடம் கூட இந்த சுன்னத்து கிடையாது. ஃபோனில் பேசும்போது மற்றவங்கள்ட்ட பேசுனா சலாம் சொல்கிறோம், ஆனால் மனைவிட்ட பேசுனா எடுத்து எடுப்பில் என்ன விஷயந்தான் கேட்குறோம், யாரும் சலாம் சொல்கிறது கிடையாது. அப்போ கணவன் மனைவிக்கு இடையிலான உறவை வளர்ப்பதற்கான முதல் வழி சலாம். மனைவி கணவனுக்கு சலாம் சொல்லணும், கணவன் மனைவிக்கு சலாம் சொல்வது. இரண்டாவது விஷயம், உலமாக்கள் சொல்லுவாங்க, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே அன்பை வளர்ப்பதற்கு ஒருவருக்கொருவர் அன்பளிப்புகள் கொடுக்கணும். மனைவியும் கணவனுக்கு அன்பளிப்புகள் வாங்கி கொடுப்பது, கணவனும் மனைவிக்கு அன்பளிப்புகள். பெருமானார் சொல்வார்கள், தஹாதவ் தஹாப்பு, நீங்கள் அன்பளிப்புகளை பரிமாறி அன்பை வளர்த்து கொள்ளுங்கள். எனவே இந்த அன்பளிப்புகளும் கணவன் மனைவிக்கு இடையில் இருக்க வேண்டும். மூன்றாவது விஷயம், கணவன் மனைவிக்கு இடையிலே அன்பை வளர்ப்பதற்கு ஒருவருக்கொருவர் நன்றி சொல்ல வேண்டும். பெருமானார் சொன்னாங்க, பாருங்க, இன்னைக்கு நம்ம யாராருக்கும் நன்றி சொல்கிறோம், யாராருக்கும் நன்றி சொல்கிறோம். ஒரு சிங்கிள் டீ வாங்கி கொடுத்தா அவருக்கு வந்து நம்ம தேங்க்ஸ் சொல்கிறோம், ஒரு சின்ன உதவி செஞ்சால் அவங்களுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை துணைவி காலமெல்லாம் 3 நமக்கு சமைச்சு போடுறாங்க, ஒரு நாளைக்கு எப்போ டீ கேட்டாலும் போட்டு தர்றாங்க, அந்த மனைவிக்கு ஒரு நாள் ஜஜாக்கல்லாஹு ஹைரா என்று நாம் சொல்லியிருக்கிறோமா? மனைவிக்கு ஜஜாக்கல்லா என்று சொன்ன கணவன் இங்கே யார் இருக்கிறாங்க? ஆனால் பெருமானார் மனைவிமார்களுக்கு நன்றி சொல்லுவாங்க, தம்முடைய மனைவியருக்கு நன்றி சொல்லுவாங்க. இன்னைக்கு மனைவிமார் நமக்கு செய்யக்கூடிய இந்த வேலைகள் எல்லாம் மார்க்க ரீதியாக அவங்களுக்கு ஒன்றும் கடமை இல்லை, கட்டாயம் ஒன்றும் அல்ல, அப்படியே பழக்கம் தொண்டு தொட்டு வருகிறது. அவங்க நமக்காக வேலை செய்கிறாங்க. மனைவி சமைச்சு போடுறதுக்கு என்னைக்காவது சாப்பிட்டுட்டு நம்ம ஒரு ஜதாக்கெல்லாம் சொல்லியிருப்போமா? அன்பை வளர்ப்பதற்கான வழிகளில் ஒன்று ஒருவருக்கொருவர் நன்றி சொல்லணும். அதே போல் மனைவியும் கணவனுக்கு நன்றி சொல்லணும். தம்முடைய கணவன் தனக்காக சிரமப்படுறான், சொந்த ஊரை விட்டுட்டு எவ்வளவு தொலைதூரங்கள் போய் சம்பாதிக்கிறான், தான் கேட்கிற விரும்பக்கூடிய எல்லாவற்றையும் வாங்கி கொடுக்கிறான். அந்த கணவனுக்கு நன்றி சொல்லணும். அந்த நன்றி உணர்வு பெண்கள்கிட்டையும் கிடையாது. சொல்லப்போனால் பெருமானார் மேராஜிக்கு சென்று வந்து சொன்னாங்க, நான் பெண்களை நரகில் அதிகமாக கண்டேன். அதற்கு காரணம் கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், சஹாபி பெண்மணிகள் கேட்டாங்க, ஏன் எங்களை நரகத்தில் அதிகமாக கண்டீர்கள் என்று கேட்டபோது பெருமானார் சொன்னாங்க, உங்கள்கிட்ட ரெண்டு தவறு இருக்கிறது. ஒன்று, நீங்கள் அதிகமாக சபிக்கிறீர்கள். இன்னொன்று, கணவனுக்கு மாறு செய்ய நன்றி துரோகம் செய்கிறீர்கள். உங்களுடைய கணவன் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு என்ன உதவிகள் செஞ்சிருந்தாலும் என்னைக்காவது நீங்கள் கேட்டதை வாங்கி தராமல் இருந்திருப்பாரு, உன் கூட வாழ்ந்து எதையும் நான் அனுபவிக்கவே இல்லைன்னு சொல்லிடுவீங்க. அப்போ இந்த ஜஜாக்கள் தான் சொல்கிறது. கணவன் மனைவிக்கு சொல்லணும், மனைவி கணவனுக்கு சொல்லணும். ஆக இப்படிப்பட்ட ஒரு நல்லுறவு குடும்பத்திலிருந்து, கணவன் மனைவியிலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும். இதுதான் இஸ்லாம், இதுதான் தீன் என்பது. அதே போல தான் பெற்றோர்களுடனான நல்லுறவு, நிறைய நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் பெற்றோர்களுடனான நல்லுறவை பற்றி. சுருக்கமாக சொல்ல போனால், பெற்றோர்களுடைய துவாவை பெறாதவனை விட உலகத்தில் துர்பாக்கியசாலி யாரும் கிடையாது. பெரும் துர்பாக்கியவான் யார் என்று சொன்னால், தம்முடைய தாய் தந்தையருடைய துவாவை பெறாதவன். பாருங்க, தாய் தந்தையருக்கு உபகாரம் செய்வது, அவர்களது உறவை பேணுவதுன்னு சொன்னால் வெறும் அவங்களுக்கு சோறு போடுறதும் காசு கொடுக்கறதும் கிடையாது. இன்னைக்கு ரொம்ப பேர் அப்படிதான் நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம், தாய் தந்தையருடைய உறவு பேண்டதுன்னு சொன்னால் ஏதோ மாசம் மாசம் அவங்க செலவுக்கு காசு கொடுத்தா போதும், அவங்கள வீட்டில் இருக்க வச்சு சாப்பாடு போடுறோம், இதான் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். பெற்றோர்களுக்கு அவர்கள்ட்ட அன்பாக பேசுவது, அன்பாக ஹிதுமத் செய்வது, இதை நாம் இன்றைக்கு செய்கிறோமா? இன்னைக்கு பார்த்தா என்னங்க, மகன் வந்து வெளியூரில் இருப்பார், தன்னுடைய நண்பர்கள்ட்ட மணிக்கணக்கில் பேசுவார், ஆனால் அத்தா மாட்ட பேசுகிறதா இருந்தால் நல்லா இருக்கீங்களான்னு கேட்பார், பணம் அனுப்பினா வந்துச்சான்னு கேட்பார், அடுத்த நிமிஷம் எனக்கு வேலை இருக்குன்னு ஃபோனை வச்சிருவார். ஆனால் அதே நேரத்தில் தன்னுடைய நண்பர்கள்ட்ட பேசினாருன்னு சொன்னால் எல்லா விஷயத்தையும் பேசுவார், ஊர் கதை பேசுவார், அரசியல் பேசுவார், கிரிக்கெட்டை பற்றி, விளையாட்டை பற்றி, எல்லா பேச்சுக்களையும் பேசுவார். ஆனால் தன்னை பெற்றெடுத்த அந்த தாய் தந்தையரிடம் பேசுவதற்கு ஒரு சில நொடிகள் கூட அவரால் பொறுக்க முடியாது. இது பெற்றோர்களுடனான நல்லுறவை பெணுகிற முறை அல்ல. ஆக மார்க்கம் இந்த உறவு, பெற்றோர்கள்ட்ட அன்பாக பேசுவது, பெற்றோர்கள்ட்ட அன்பாக பழகுவது. ஏன்னா மார்க்கம் மூன்று விஷயங்களை பார்ப்பது இபாதத். மூணு விஷயத்தை வந்து வெறும் பார்த்து கொண்டிருந்தாலே போதும், காபாவை பார்ப்பது ஒரு வணக்கம், குர்ஆனை பார்ப்பது ஒரு வணக்கம், பெற்றோரை பார்ப்பது ஒரு வணக்கம், பெற்றோரை பார்க்கிறது கருணையோடு பார்ப்பது அது ஒரு இபாதத்து. ஆக இந்த உறவை மார்க்கம் வலியுறுத்துகிறது. அதே போலதான் இந்த கணவன் மனைவிங்கிற உறவு, பெற்றோர் என்கிற உறவு, அதே போல உலகத்தில் உள்ள எல்லா உறவுகளும், எல்லா உறவுகளையும் நம்முடைய மார்க்கம் நல்லுறவையும் பேணச் சொல்கிறது. எல்லா உறவுகளோடும் நல்ல உறவு, இந்த உறவு அல்லாத உலகத்தில் இருக்கிற மற்ற என்னென்ன உறவுகள் வருகிறதோ, மனிதர்கள் என்று வரக்கூடிய அத்தனை பேரோடும் நல்லுறவை பேணுவது, இதற்கு பேர் தான் இஸ்லாம். பாருங்கள், நல்லுறவை பேணுவது ஒன்று, இன்னொன்று யாருக்கும் எந்த இடரும் செய்யாமல், யாருக்கும் எந்த தொந்தரவும் செய்யாமல் இருப்பது. நம்முடைய மார்க்கம் இரண்டையுமே வலியுறுத்துகிறது. யாருடைய குறைகளையும் பார்க்கக்கூடாது, யாருடைய குறைகளையும் பேசக்கூடாது. குர்ஆன்ல ஒரு சூரா முழுக்க முழுக்க பிறருடைய குறைகளை காண்பவர்கள், பிறர் குறைகளை பேசுபவர்கள், அவர்களை பற்றி மட்டுமே அல்லாஹ் ஒரு சூராவை இறக்கி வைத்திருக்கிறான். அது தொழுகையில் அதிகமாக நாம் கேட்குற சூரா தான், வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தின் லுமஸா. ஹுமஸா என்று சொன்னால் அடுத்தவருடைய குறையை பார்த்துக்கிட்டே இருக்கிறவன், சில பேருடைய இயற்கை அடுத்தவங்களுடைய குறையை பார்த்துக்கிட்டே இருக்கிறது, பிறருடைய குறைகளை பார்த்து கொண்டே இருப்பது. லுமஸா என்று சொன்னால் பிறர் குறைகளை பேசி திரிபவன், பிறர்த்த ஏதாவது ஒரு குறையை கண்டா போதும் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா ஒரு புற தெரிஞ்சிடும். ஆக பிறருடைய குறைகளை கண்டு பேசி திரிபவர்கள், இவர்களுக்கு கேடு உண்டாகட்டும், இவர்களுக்கு சாபம் உண்டாகட்டும். அல்லாஹாலா இந்த பிறர் குறைகளை பார்த்து அடுத்தவர்களுடைய குறைகளை யார் பேசி திருகிறானோ அவர்களுக்கென்றே விசேஷமா ஒரு நரகத்தை வச்சிருக்கிறேன்னு சொல்றான் இந்த சூராவில். அவர்களுக்கு ஒரு தனி நரகம், ஒரு தனி நரகத்தை அல்லாஹ் அவர்களுக்காக படைத்திருக்கிறான். எனவே எல்லோருடனான நல்லுறவை பேணுதல் என்று வருகிற போது பிறருடைய குறைகளை நாம் பார்க்கக்கூடாது, பிறருடைய குறைகளை நாம் பேசக்கூடாது. இயன்றவரை அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய விதத்தில், அடுத்தவர்களுக்கு எந்த இடையூறும் செய்யாத விதத்தில் வாழ வேண்டும். அல்லாஹ் திருமறையிலே அல்லாஹ் யாரோடு இருக்கிறான் என்பதை பற்றி சொல்லும் போது, இன் அல்லாஹ மஅல்லதீன தக்கவ் வல்லதீனஹும் மஹ்சினூன், அல்லாஹ்வை அஞ்சி பிற மனிதர்களை அரவணைத்து ஆதரித்து யார் வாழ்கிறார்களோ அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் யாரோடு இருக்கிறான், யாரிடம் தக்குவா இருக்கிறதோ, யார் அடுத்தவர்களை அரவணைத்து வாழ்கிறார்களோ ஆதரித்து வாழ்கிறார்களோ அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். எனவே அல்லாஹுடைய உதவி வேண்டும் சொன்னால் வெறும் தக்குவா மட்டும் போதாது, வெறும் தொழுகை நோன்பு மட்டும் போதாது, மற்றவர்களை அரவணைக்க வேண்டும், பிறரை ஆதரிக்க வேண்டும், பிறருக்கு தொல்லை தராமல் வாழ வேண்டும். இதற்கு பெயர்தான் இஸ்லாம். அல்லாஹுடைய தூதரும் இஸ்லாத்திற்கு இந்த விளக்கத்தை தந்தார்கள். அல் முஸ்லிம், ஒரு உண்மையான முஸ்லிம் யார் என்று சொன்னால், மன் சலிமன் முஸ்லிமோன மில் லிசானி, பிற முஸ்லிம்கள் அவனுடைய நாவிலிருந்தும் அவனுடைய கரத்திலிருந்தும் பாதுகாப்பு பெற்றார்களோ அவன்தான் முஸ்லிம். தன்னுடைய கரத்தாலோ தன்னுடைய நாவாலோ பிறருக்கு தொல்லை தராந்தவன் தான் உண்மையான முஸ்லிம். எனவே அடுத்தவர்களுடைய நல்லுறவை பேணுவதில் யாரையும் துன்புறுத்தக்கூடாது. இந்த விஷயத்தில் அல்லாஹுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு கவனமாக இருந்தாங்கன்னு சொன்னால், தன்னுடைய ஒரு சிறு அசைவை கொண்டு கூட யாருக்கும் இடையூறு ஏற்படக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் தஹஜ்ஜுதுக்காக எழுந்திருப்பார்கள். அவர்கள் எழுந்திருப்பது வெவ்வேறு காலகட்டங்களில் இரவுனுடைய பல பகுதிகளில் எழுந்து தொழுவாங்க. சில நேரங்களில் இரவின் ஆரம்ப பகுதியில் தொழுவாங்க, இரவின் மையப்பகுதியில் தொழுவாங்க, இரவின் கடைசிலையும் தொழுவாங்க. பெருமானார் தஹஜ்ஜுதுக்காக எழுந்திருக்கிற போது தாம் எழுந்திருத்து தம்முடைய தேவையை முடித்து தாம் உது செய்து விட்டு வருகிற வரை தன்னுடைய எந்த செயலிலும் தம்முடைய மனைவி மக்கள் தம்முடைய மனைவிமார்கள் விழித்து விடக்கூடாது. தான் தஹஜ்ஜுதுக்காக எஞ்சிக்கிற அந்த செயலில் கூட மனைவிமார் எழுந்திரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுதுக்காக எழுந்தாங்க, எஞ்சி வெளியே போனாங்க. யதார்த்தமாக அன்னை ஆயிஷா எழுந்து விட்டார்கள். எஞ்சி கதவை திறந்து பார்க்குறாங்க, பெருமானார் வெளியே போயிட்டு இருக்கிறாங்க, காலில் செருப்பு கிடையாது. உடனே ஹஜ்ரத் ஆயிஷா வந்து கேட்டாங்க, யார சொல்லல்லா, நீங்கள் செருப்பணியாமல் வெளியே செல்கிறீர்கள். பெருமானார் சொன்னாங்க, நான் செருப்பணிகிற அந்த சத்தத்தில் கூட தூங்கி கொண்டிருக்கக்கூடிய உனக்கு தொந்தரவு ஏற்பட்டு நீ எழுந்து விடக்கூடாது. இதான் தீன் என்று சொன்னாங்க. தீன் என்று சொன்னால் தன்னுடைய எந்த செயலிலும் தம்முடைய இன்னைக்கு நாம் உதவு செய்கிற சத்தத்தை கேட்டு பத்து பேர் எஞ்சிருவாங்க. ஏன்னா அவ்வளோ தடாலடியாக நாம் உதவு செய்கிறோம், அவ்வளோ ஆர்ப்பாட்டத்தோடு நாம் உதவு செய்கிறோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலணி அணியக்கூடிய அந்த செருப்பு போடக்கூடிய அந்த சத்தத்தை கேட்டு தன் மனைவி எழுந்து விடக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷாவுக்கு இந்த தீனை கற்றுக் கொடுக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களையும் இப்படி தான் உருவாக்குனாங்க. ஹஜ்ரத் அபூபக்கருடைய ஆட்சி காலத்தில் நடக்கிற ஒரு சம்பவம் இது. ஹஜ்ரத் அபூபக்கர் அவனுடைய ஆட்சி காலத்தில், அவனுடைய கிலாபத்துடைய காலத்தில், ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கருடைய ஆஃபீஸுக்கு வர்றாங்க. அதாவது அவங்களுடைய ஹிலாஃபத்துடைய அந்த தலைமை அலுவலகத்துக்கு வர்றாங்க. வந்தால் அங்கே பார்த்தீங்கன்னா முதியோர்கள், மதீனாவில் யாரெல்லாம் முதியோர்கள் இருக்கிறாங்க, யாருக்கெல்லாம் உதவிகள் தேவைப்படுகிறது, யாருக்கெல்லாம் சேவைகள் தேவைப்படுகிறது என்று அங்கே முதியோர்களுடைய ஒரு பட்டியல் இருக்கிறது. முதியோர்களை பார்க்குறாங்க. இப்போ ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அவர்கள் அதை எடுத்து பார்க்குறாங்க. இன்னார் இன்னார் இந்தந்த இடத்துல முதியோர் இருக்கிறாங்க, இந்த இடத்துல ஒரு ஆண், இந்த இடத்துல ஒரு வயதான பெண் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சேவை செய்கிறதுக்கு ஆள் தேவைப்படுது என்றெல்லாம் ஹஜ்ரத் அபூபக்கர் உடைய அந்த ஹலீஃபாவுடைய இடத்துல ஒரு லிஸ்ட் இருக்கிறது. இன்னைக்கு வந்து நாங்கள் தாய் தந்தைக்கே ஹிதுமம் செய்கிறது கிடையாது, அடுத்த முதியவர்களுக்கு ஹிதுமம் செய்கிறதுலாம் ரொம்ப தூரம், பெற்ற தாய்மார்களுக்கே இன்னைக்கு நாம் ஹிதுமம் செய்வதில்லை. இப்போ ஹஜ்ரத் உமர் பார்க்குறாங்க, மதியனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு வயதான மூதாட்டி அவர்கள் தனியாக இருக்கிறார்கள், அவங்களுக்கு உதவிக்கு ஆள் கிடையாது அப்படின்னு அந்த பெண்ணுடைய அட்ரஸை பார்க்குறாங்க, அந்த பெண்ணுடைய இடத்த பார்க்குறாங்க. உடனே ஹஜ்ரத் உமர் நினச்சாங்க, இந்த பெண்ணுக்கு நாம் போய் சேவை செய்யலாம் என்று ஹஜ்ரத் உமர் எண்ணுகிறார்கள். எண்ணி மறுநாள் காலையில் ஃபஜ்ர் தொழுத உடனேயே அந்த பெண்ணுடைய அந்த அட்ரஸை கரெக்டாக பார்த்து வச்சுட்டாங்க. அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு போகிறாங்க, போய் கதவை தட்டுறாங்க. அந்த பெண்மணி உள்ளே இருந்து கொண்டே என்னன்னு கேட்டாங்க. இப்போ ஹஜ்ரத் உமர் சொன்னாங்க, இதுபோல் உங்களுடைய பெயர் ஹலீஃபாவுடைய ஆஃபீஸில் அலுவலகத்தில் இருந்தது, நீங்கள் தனியாக இருப்பதாக உங்களுக்கு உதவிக்கு யாரும் இல்லை என்று எழுதப்பட்டிருந்தது, நான் உங்களுக்கு ஏதாவது வேலை செய்கிறேன், ஏதாவது தேவை இருந்தால் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி. இப்போ அந்த பெண்மணி சொன்னாங்க, தினமும் காலையில் ஒரு மனிதர் வருகிறார், அவர் வந்து என்னுடைய வேலைகளை எல்லாம் செய்து கொடுத்து விட்டு போகிறார், கொஞ்சம் முன்னால் தான் அவர் வந்து வேலை செஞ்சுட்டு போனார், இப்போ வீட்டில் எந்த வேலையும் இல்லைன்னு சொல்லிடுறான். இப்போ ஹஜ்ரத் உமருக்கு ஆச்சரியம், அது யார் அது? இப்போ கேட்டாங்க, அவர் எப்போ வந்தாருன்னு சொல்லி. இப்போ அந்த பெண்மணி சொன்னாங்க, அவர் சுபுஹுக்கு முன்னாலே வந்துட்டார், ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னாலே வந்து என் வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டாருன்னு சொல்லி. உடனே ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அவர்கள் அன்று இரவு இஷா தொழுகைக்கு பிறகு அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு அருகில் அந்த வயதான மூதாட்டி வீட்டுக்கு பக்கத்தில் வந்து என்ன செய்கிறாங்க, மறைந்து நின்று பார்க்குறாங்க. அந்த வீட்டுக்கு வரப்போகுது யாரு அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தா நள்ளிரவு நேரம், மதீனமான ஹரமே அமைதியாக இருக்கிறது, நிசப்தமாக இருக்கிறது, யாரோ ஒரு மனிதர் போர்த்தி கொண்டு வருகிறார்கள். வரக்கூடிய அந்த மனிதருக்கு ஹஜ்ரத் உமர் சலாம் சொன்னாங்க. பதில் சொன்ன அந்த குரலை கேட்டு ஹஜ்ரத் உமர் தெரிஞ்சுக்கிட்டாங்க, வர்றது அபூபக்கர், வேறு யாரும் அல்ல. இப்போ உடனே ஹஜ்ரத் அபூபக்கரை பார்த்து புரிஞ்சு கேட்டாங்க, நீங்கள் எங்கே வர்றீங்க? சொன்னாங்க, இந்த பெண்ணுக்கு ஹிதுமத் செய்வதற்கு, அந்த பெண்ணுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு நான் தான் வர்றேன். சொன்னாங்க, நீங்கள் ஹலீஃபாவாச்சின்னு சொல்லி. சொன்னாங்க, நான் ஹலீஃபாவாக இருந்தாலும் இந்த செயல்களை கொண்டு தான் அல்லாஹ்வுடைய அருளை பெற முடியும் என்று ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. பேசி கொண்டிருக்கும் போது ஹஜரத் உமர் கவனிக்கிறாங்க, ஹஜரத் அபூபக்கருடைய காலில் செருப்பு கிடையாது. அந்த காலத்தில் செருப்பு போடாமல் வீட்டை விட்டு யாராவது வெளியே வந்தால் வீட்டை விட்டு ஓடி போகிறான்னு அர்த்தம். வீட்டை விட்டு யார் ஓடி போகிறானோ அவன் தான் செருப்பு போடாமல் வருவான். இப்போ ஹஜரத் உமர் கேட்டாங்க, காலில் செருப்பு இல்லாமல் வந்திருக்கீங்களே, என்ன விஷயம், மறந்துட்டீங்களான்னு கேட்டாங்க. ஹஜரத் அபூபக்கரும் அதே பதில தான் சொன்னாங்க, நான் இப்போ செருப்பு போட்டேன்னு சொன்னால் என் மனைவி மக்கள் தூங்கிட்டு இருக்கிறாங்க, அந்த சத்தத்தில் என்னுடைய குடும்பத்தினர் யாரும் எழுந்து விடக்கூடாது. நான் செருப்பு போட்டு ரோட்டில் நடந்தேன்னு சொன்னால் அந்த சத்தம் மற்ற மக்களை கஷ்டப்படுத்தக்கூடாது, அதனால் செருப்பு போடாமல் வந்தேன்னு சொன்னாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தம்முடைய சஹாபாக்களை தம்முடைய தோழர்களை எப்படி உருவாக்குனாங்கன்னு சொன்னால், எல்லா மனிதர்களோடும் நல்லுறவு பாராட்டுவது என்று வருகிற போது யாருக்கும் தன்னால் எந்த இடைஞ்சலும் இருக்கக்கூடாது, யாருக்கும் தன்னால் எந்த தொந்தரவும் இடையூறும் ஏற்படக்கூடாது என்கிற இந்த அடிப்படையில் தான் சஹாபா பெருமக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். ஆரம்பகால இஸ்லாமிய பெருமக்கள், நாம் சரித்திரத்தில் யாருடைய வரலாறுகளை படிக்கிறோமோ அந்த மகான்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்தாங்க. தன்னால் பிற மனிதர்களுக்கோ அல்லது பிற உயிர்களுக்கோ எந்த பாதிப்பும் வரக்கூடாது. ஒரு பெரிய தரீக்காவுடைய மகான்களிலே ஹாஜா பாகிபில்லா என்று ஒரு பெரியார் இருந்தாங்க. அவங்களுடைய சரித்திரத்தில் வருகிறது, அவங்க சமர்கந்தில் வாழ்ந்தாங்க. சமர்கந்த் அந்த அது கடுமையான குளிர் பிரதேசம், கடுமையான குளிர் பிரதேசம். குளிர்காலத்தில் ரொம்ப சிரமப்படுவாங்க மக்கள். ஒரு நாள் கடுமையான குளிர்காலத்தில் அவங்க தஹஜ்ஜுதுடைய இரவு தொழுகைக்காக எழுந்திருக்கிறாங்க. எழுந்துச்சு அவங்களுக்கு மேலே போர்த்தி கொள்வதற்கு போர்வை தேவைப்படுது. தன்னுடைய படுக்கையிலிருந்து போர்வை எடுக்கலான்னு போகிறாங்க, படுக்கையில் ஒரு பூனை ஒன்று படுத்துருக்கு. இப்போ பார்த்தாங்க, சரி ஒரு பூனை உறங்கி கொண்டு இருக்கிறது, நாம் அதை தொந்தரவு பண்ண வேணாம்னு சொல்லி பொது செஞ்சுட்டு தக்பீர் கட்டிடுறாங்க, தஹஜ்ஜு தொழுகிறாங்க. தஹஜ்ஜு தொழுது முடித்து விட்டு பார்க்குறாங்க, கடுமையான குளிராக இருக்குது, இப்போ அந்த பூனை எழுப்பி விடலான்னு பார்த்தா பூனை தூங்கி கொண்டு இருக்கிறது. பிறகு சிறிது நேரம் என்ன செய்கிறாங்க, திக்ரு செய்கிறாங்க. திக்ரில் இருக்குது, திக்ரை முடிக்கிற வரைக்குமாவது கடும் குளிர் தான், குளிரில் நடுங்கி கொண்டே என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. திக்ர் முடித்து விட்டு போய் பார்க்கிற போது அந்த பூனை எழுந்து சென்று விட்டது. அதற்கு பிறகு அந்த படுக்கிற சிறிது நேரம் உறங்குறாங்க. உறங்கும் போது அவர்களுக்கு கனவிலே அல்லாஹாலா இப்படிப்பட்ட ஒரு செய்தியை தருகிறான், என்னுடைய ஒரு சாதாரண ஒரு படைப்பு ஒரு பூனையின் மீது நீங்கள் காட்டிய இந்த அன்பின் காரணமாக உம்மை நாம் தேர்வு செய்து கொண்டோம் என்று அல்லாஹ்வுடைய ஒரு சுப செய்தி கனவில் வருகிறது. எனவே அல்லாஹுடைய அன்பை பெற்றவர்கள், அல்லாஹுடைய கருணையும் நெருக்கத்தையும் பெற்றவர்கள் பிற மனிதர்கள் மீதும் பிற உயிரினங்கள் மீதும் காட்டி இந்த அன்பின் காரணமாக இந்த நல்லுறவை பேணியதன் காரணமாகத்தான் பெற்றார்கள். எனவே இஸ்லாம் என்பது எல்லா மனிதர்களுடனும் உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுடனும் நல்லுறவை பேணுவது. மௌலானா அஷ்ரஃப் அலி தானவி இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தவாதி, ஏராளமான எண்ணற்ற ஆயிரக்கணக்கான நூல்களை எழுதியிருக்கிறாங்க. இப்போ ஹஜ்ரத் அவர்கள் தம்முடைய வாழ்க்கை குறிப்பில் இப்படி ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க. ஒரு நாள் ஹஜ்ரத் அவர்கள் டெய்லி என்னென்ன காலையிலிருந்து இரவு வரை என்னென்ன செய்யணும்னு சொல்லி தம்முடைய செயல்பாடுகளை எல்லாம் ஒரு நேர குறிப்பு வச்சுருப்பான். இப்போ டெய்லி காலையில் 10 மணிக்கு தஃப்சீர்கள் வேறு மார்க்க விளக்கங்கள் எழுதுவதற்காக அவர்களுடைய நேரம். ஒரு நாள் அவங்களுடைய வேலைகளை முடிச்சுட்டு 10 மணிக்கு எழுதுவதற்காக உட்கார்ந்துருக்கும்போது எழுதுவதற்கு எந்த விஷயமே மனதில் உதிக்கவில்லை. ஒரு குரானுடைய ஆயத்துக்கு தஃப்சீர் எழுதலான்னு சொன்னால் எந்த விளக்கமும் மனதில் வர மறுக்கிறது, வேறு ஏதாவது எழுதலான்னு சொன்னால் எந்த விளக்கமும் வர மறுக்கிறது. இப்போ அவங்க ஆச்சரியப்படுறாங்க, இதனால் வரைக்கும் உட்கார்ந்தோன்னு சொன்னால் பேனாவை கையில் எடுத்தோன்னு சொன்னால் எத்தனையோ விளக்கங்கள் மனதில் வரும், எழுதி கொண்டே இருப்போம், ஆனால் இன்றைக்கி எந்த விளக்கமும் வர மறுக்கிறது. ஒருவேளை நாம் ஏதாவது பாவம் செய்து விட்டோமோ? காரணம், ஒரு மனிதன் பாவம் செய்வதன் மூலமாகவும் ஞானங்களையும் அறிவையும் இழக்க நேரிடும். ஒருவேளை நாம் ஏதாவது பெரிய பாவம் செஞ்சிட்டோமா, எந்த விளக்கமும் இன்றைக்கு வர மறுக்கிறது என்று யோசிக்கிறான். யோசித்து கொண்டே இருக்கும்போது எதுவுமே ஞாபகத்தில் வரல. உடனே என்ன செய்கிறாங்க, இஸ்திக்ஃபாரில் ஈடுபடுறாங்க. இஸ்திக்ஃபார் செஞ்சு ஒருவேளை நீங்கள் ஏதாவது தவறு செஞ்சுருக்கலாம்னு சொல்லி இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருக்கும்போது திடீரென்று ஞாபகத்தில் வருகிறது, ஆகா நாம் ஒரு தவறு செய்து விட்டோம். என்ன தவறுன்னு சொன்னால், அவங்க வீட்டில் கோழி வளர்ப்பாங்க, தினசரி காலையில் 9 மணிக்கு அந்த கோழிகளுக்கு தீனி போடுவது ஹஜரத்துடைய வேலை. அன்னைக்கு காலையில் 9 மணிக்கு கோழிகளுக்கு தீனி போட மறந்துட்டாங்க. டைம் பார்க்குறாங்க 11 மணி. உடனே பதறிப்போய் என்ன செய்கிறாங்க, அந்த கோழிகளுக்கு தீனி ஓட்டு அவற்றுக்கான தண்ணீர் புகட்டி விட்டு அதற்கு பிறகு வந்து பேனாவை எடுக்கிறார்கள், ஞானங்கள் உதயமாகிறது. அப்போ ஒரு கோழி பசியோடு இருந்தால் ஒரு அறிஞருக்கு வர வேண்டிய அல்லாஹுடைய அந்த ஞானோதயம் தடுக்கப்படும் என்று சொன்னால், ஒரு மனிதன் பசியோடு இருந்தால் அல்லாஹுடைய உதவி எப்படி வரும்? ஒரு கோழியை பசியோடு போட்டு வந்து உட்கார்ந்தாங்க, அங்கே குரானுடைய ஆயத்திற்கு விளக்கம் கிடைக்கவில்லை, மார்க்க விளக்கும் விளக்கம் கிடைக்கவில்லை, அப்படியானால் ஒரு மனிதன் பசியோடு இருக்கும்போது அல்லாஹுடைய உதவியும் அல்லாஹுடைய ஞானமும் நமக்கு எப்படி கிடைக்கும்? ஆக இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட தவறுகளை தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி தீனுங்கிற பேரில் சில சடங்குகளை சம்பிரதாயங்களை விளங்கி கொண்டு மனித இனத்தின் மீது நாம் காட்ட வேண்டிய அன்பு, மனிதர்களோடு நாம் பேண வேண்டிய நல்லுறவு, அது இன்றைக்கு மார்க்கம் அல்ல, அது தீன் அல்ல என்று நாம் ஒதுக்கி வைத்து கொண்டு வாழ்கிறோம். அல்லாஹுடைய உதவி இதை கொண்டு நம்ம மட்டும் நாம் பெறவே முடியாது. அல்லாஹுடைய உதவியை நாம் பெறணும்னு சொன்னால் சக மனிதர்களோடு நல்லுறவை பேணி யாரையும் கஷ்டப்படுத்தாமல் சிரமப்படுத்தாமல் வாழ்கிற அந்த வாழ்க்கைக்கு பெயர் தான் தீனுல் இஸ்லாம். ஒரே ஒரு சம்பவத்தை குறிமுடித்துக் கொள்கிறேன். மௌலானா முஃப்தி ஷஃபி சாப் என்கிற பாகிஸ்தானுடைய ஒரு பெரிய முஃப்தி, அவங்க தன்னுடைய அந்த குறிப்பில் எழுதியிருக்கிறாங்க. அவங்க தேவபந்தில் இருக்கும்போது தாலும் தேவபந்தில் ஒரு பெரியார் இருந்தாங்க, மௌலானா சஹர் ஹுசைன் என்று ஒரு பெரியவங்க. இப்போ முஃப்தி ஷஃபி சாப் சொல்கிறாங்க, கல்வி படித்து முஃப்தியான பிறகு பெரியவர்கள்ட்ட போய் கொஞ்ச நாள் இருப்பாங்க அந்த காலத்தில், அவங்களுடைய தொடர்பில் இருந்து அவங்கள்ட்ட நல்ல விஷயங்களை படிக்கணுங்கிறதுக்காக. இப்போ மௌலானா முஃப்தி ஷஃபி சாப் அவர்கள் எல்லா விஷயத்தையும் படித்து முடித்த பிறகு அந்த அசஹர் ஹுசைன் அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க, உங்களுடைய தொடர்பில் கொஞ்ச நாள் இருக்கலான்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லி தாராளமாக இருங்கன்னு சொன்னாங்க. நான் ஹஜரத்தோடு இருந்தபோது ஒரு நாள் இஷா தொழுது விட்டு ஹஜரத் அவர்கள் தம்முடைய வீட்டுக்கு நடந்து வருகிறார்கள். வரும்போது ஒரு குறிப்பிட்ட வீட்டை தாண்டும் போது காலில் போட்டிருந்த செருப்பை கழட்டிட்டான். இது நமக்கு கொஞ்சம் பாரதூரமாக கூட தெரியலாம். ஒரு குறிப்பிட்ட வீட்டை கடந்து நடக்கும்போது காலில் போட்டிருந்த செருப்பை கழட்டிட்டான். பிறகு கொஞ்ச தூரம் நடந்து போன பிறகு செருப்பு திரும்ப போட்டான். அப்போ இது கூட வந்த மௌலானா ஷஃபி சாப் அவர்களுக்கு ஒரே ஆச்சரியம். ஹஜரத் அவர்களிடம் கேட்டாங்க, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல செருப்பை கலட்டி அப்புறம் மறுபடியும் போட்டுக்கிட்டீங்களே, என்ன காரணம்னு சொல்லி. இப்போ அவங்க சொன்னாங்க, வேறொரு விஷயம் ஒன்றுமல்ல, அந்த வீட்டில் வசித்து வருகிற பெண் ஒரு ஹிந்து பெண், அந்த வீட்டில் நான் எந்த இடத்துல செருப்பை கலட்டினேனோ அந்த வீட்டில் வசிக்கிற பெண் ஒரு ஹிந்து பெண், ஒரு தவறான நடத்தையுடைய பெண், ஒரு தவறான மோசமான நடத்தையுடைய ஒரு பெண். அந்த பெண் இளமையாக இருக்கும்போது பல ஆண்கள் அந்த பெண்ணை தேடி அந்த வீட்டுக்கு வருவாங்க. அந்த பெண்ணிடம் ஒரு மானக்கேடான செயலை செய்வதற்காக பல பேர் அந்த வீட்டுக்கு அந்த பெண்ணை தேடி வருவாங்க. இப்போ அந்த பெண்ணுக்கு வயசாகிடுச்சு, வயசான பிறகு அந்த பெண்ணை தேடி யாருமே வர்றது கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் அந்த வீட்டை கடந்து யார் நடந்தாலும் அந்த பெண் நம்மளை தேடி தான் வர்றாங்களான்னு சொல்லி கதவை திறந்து பார்ப்பாங்க. யாராவது காலடி சத்தம் கேட்டாலே நம்மளை தேடி யாரோ வர்றாங்களோ அப்படின்னு சொல்லி கதவை திறந்து பார்ப்பாங்க. அதனால் நான் ஒரு பழக்கம் வச்சுக்கிட்டேன், அந்த வீட்டை தாண்டும் போது என்னுடைய செருப்பை கலட்டிடுவேன். காரணம், என்னுடைய செருப்பு சத்தத்தை கேட்டுக்கூட யாரோ ஒரு ஆண் வந்திருக்கிறாளோ என்று கதவை திறந்து அந்த பெண் ஏமாறக்கூடாது. ஒரு விபச்சாரி, ஒரு மோசமான நடத்தையுடைய பெண், அந்த பெண்ணு கூட நான் நடந்து வர்றதை பார்த்து நம்மளை யாரோ பார்க்க வர்றாங்களோன்னு சொல்லி ஏமாந்து விடக்கூடாது. அதற்காகத்தான் நான் செருப்பை கலட்டுகிறேன்னு சொன்னாங்க சகோதரர்களை. இதற்கு பேர் தான் இஸ்லாம். இதுதான் தீனுல் இஸ்லாம் என்பது நம்மால் யாருக்கும் எந்த கஷ்டமும் யாருக்கும் எந்த சிரமமும் வரக்கூடாது என்பது தான் மார்க்கம் நமக்கு கட்டுத்தருகிற ஒரு அற்புதமான பாடம். மௌலானா துல்ஃபிகார் அஹமத் நக்ஷபந்தி தாமத் பரக்காத்தும் அவர்கள் அமெரிக்காவிற்கு அடிக்கடி செல்வார்கள். அங்கே ஒரு நிஸ்வான் மதரசாவையும் நடத்தி கொண்டிருக்கிறான். ஹஜரத் அவர்கள் ஒரு ஜும்மாவுடைய ஒரு உரை நிகழ்த்துவதற்காக ஒரு பள்ளிக்கு போகிறாங்க. இப்போ அந்த பள்ளியினுடைய இமாம் சாபிடம் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த பள்ளியினுடைய இமாம் சாப் சொன்னாங்க, இங்கே அமெரிக்காவில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற அந்த சிறை கைதிகளிடம் மார்க்க பிரச்சாரம் செய்வதற்கு அனுமதி இருக்கிறது. முஸ்லீம்களும் போய் தாவா செய்யலாம், இந்துக்களும் போய் செய்யலாம், கிறிஸ்தவர்களும் போய் செய்யலாம், யார் வேண்டுமானாலும் கைதிகளிடம் மத பிரச்சாரம் செய்யலாம். நான் ஒவ்வொரு சண்டே ஞாயிற்றுக்கிழமையும் அந்த கைதிகளை போய் பார்த்து நான் என்ன செய்வேன், அவங்கள்ட்ட போய் மார்க்க பிரச்சாரம் செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த இமாம் சாப் சொன்னான். அப்போ ஹஜரத் கேட்டாங்க, மௌலானா துல்ஃபிகார் அஹமத் கேட்டாங்க, அப்படியானால் அந்த கைதிகளில் நீங்கள் பல பேரை சந்திச்சிருப்பீங்க, அதில் உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவத்தை சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. இப்போ அவங்க சொன்னாங்க, சொல்ல முடியும், ஒரே ஒரு சம்பவத்தை என்னால் சொல்ல முடியும். நான் வார வாரம் அந்த கைதிகளிடம் சென்று மார்க்க பிரச்சாரம் அவங்கள இஸ்லாத்தின் பக்கம் அழைத்து கொண்டிருப்பேன். அதில் ஒரு கைதி முஸ்லீம் ஆகிட்டார், ஒரு கைதி என்னுடைய தாவாவில் என்னுடைய அழைப்பில் வந்து முஸ்லீம் ஆகிட்டார். அவர் முஸ்லீமான பிறகு அவருக்கு தொழுகை உள்ளிட்ட எல்லா சட்டங்களையும் மார்க்க விஷயங்களையும் அவருக்கு நான் கற்றுக் கொடுத்திருந்தேன். ஒரு நாள் அந்த சகோதரர் புதுசாக இஸ்லாத்துக்கு வந்த அந்த நபர்கிட்ட நான் கேட்டேன், நான் உங்களுக்கு மார்க்கத்தை சொல்லி நீங்கள் முஸ்லீம் ஆயிட்டீங்க, இஸ்லாத்தினுடைய பல்வேறு கடமைகளை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றதன் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொண்ட பாடம் என்ன, இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க இதன் மூலமாக நீங்கள் பெற்ற பாடம் என்ன அப்படின்னு கேட்டதும் அந்த கைதி வந்து அழ ஆரம்பிச்சிட்டார், தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கிறார். அப்போ அந்த இமாம் சாப் சொன்னாங்களா, நான் உங்கள்கிட்ட ஏதாவது கேட்கக்கூடாத கேள்வி கேட்டுட்டேன்னா, நான் ஏதாவது உங்களை சங்கடப்படுத்திட்டேனான்னு சொல்லி கேட்டபோது அந்த கைதி சொன்னாரா, நீங்கள் எதுவும் தவறான கேள்வி எதுவும் கேட்கவில்லை, எந்த தவறான கேள்வி நீங்கள் கேட்கல, நான் அழுகிறது எதற்குங்கிற காரணத்தை அவர் சொல்லும்போது சொன்னார், நான் இந்த சிறை கைதி சிறைக்கு வர்றதுக்கு முன்னால் ஒரு மனநோயாளியாக இருந்தேன். எனக்கு இருந்த நோய் என்னன்னு சொன்னால், மனிதர்களையோ விலங்குகளையோ கண்டால் அவர்களை கதற கதற வெட்டி அவர்களுடைய உடம்பிலிருந்து வெளியேறுகிற ரத்தத்தை பார்த்து ரசிப்பது. ஒரு மனுஷனை கண்டாலும் வெட்டிடுவேன், ஒரு குழந்தையை கண்டாலும் சரி, ஒரு மிருகத்தை கண்டாலும் சரி, அவர்களை கொலை செய்து அவர்களுடைய உடம்பிலிருந்து வெளியேறுகிற ரத்தத்தை பார்த்து அவர்களை துடிப்பதை பார்த்து ரசிப்பவன் நான். இதுதான் நான் சிறை கைதியாக வருவதற்கு முன்னால் இருந்த என்னுடைய நிலை. நான் இந்த சிறை கைதியாக ஆன பிறகு உங்கள் மூலமாக நான் இஸ்லாத்தை தெரிந்து கொண்டேன். மறுமையிலே அல்லாஹுக்கு முன்னால் நிற்க வேண்டும், அல்லாஹுக்கு முன்னால் நின்று பதில் சொல்ல வேண்டும் என்று எனக்கு நீங்கள் சொன்னீர்கள். எனக்கு அந்த பயம், அல்லாஹுக்கு முன்னால் நின்றால் நான் என்ன பதில் சொல்வேன், நான் பலரை கொலை செய்து விட்டேனே என்கிற அந்த அச்சம் என்னை இன்றைக்கு எப்படி மாத்திருச்சுன்னு சொன்னா, பிற உயிரினங்களை கொலை செய்து ரசித்த நான் இன்றைக்கு நான் நடக்கும் போது கூட இவ்வளவு கவனமாக நடக்கிறேன். என்னுடைய கால் மிதித்து ஒரு எறும்பு கூட சாகக்கூடாது, என்னுடைய காலில் பட்டு ஒரு எறும்பு கூட செத்துவிடக்கூடாது. இதான் நான் இஸ்லாத்தின் மூலமாக கற்றுக்கொண்ட பாடம் என்று அந்த கைதி சொன்னார். இதுதான் நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித்தருகிறது. எனவே எல்லா உறவுகளையும், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய மனைவி, மக்கள், சக நண்பர்கள், ஏனைய உறவுகள், உலகத்தில் உள்ள மனித இனம் அனைத்து மனிதர்களோடும் அழகான முறையிலே உறவை பேணி நடப்பதற்கு பெயர் தான் தீன். இன்றைக்கு இந்த கொடுக்கல் வாங்கல் இருந்துச்சுன்னு சொன்னால், நம்மிடத்தில் இந்த அழகான நடைமுறைகள் இருந்துச்சுன்னு சொன்னால், இன்றைக்கு இஸ்லாத்தை யாரும் விமர்சிக்க முடியாது, இஸ்லாத்தை குறித்து யாரும் குறை கூற முடியாது. ஒரு காலத்தில் முஸ்லீம்களுடைய பக்கத்து வீட்டில் வசிப்பதற்கு யூதர்கள் ஆசைப்பட்டாங்க, கிறிஸ்தவர்கள் ஆசைப்பட்டாங்க. கிறிஸ்தவர்கள் ஆசை முஸ்லீம்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கணும், ஏன்னா ஒரு முஸ்லீம் அண்டை வீட்டுக்காரராக இருந்தால் அவர் நல்ல மனிதராக இருப்பார், பக்கத்து வீட்டுக்காரருடைய கஷ்ட நஷ்டங்களிலே அவருடைய கஷ்ட நஷ்டங்களில் பங்கெடுப்பார் என்று கிறிஸ்தவர்களும் யூதர்களும் ஆசைப்பட்டாங்க. எனவே தான் நான் உங்களுக்கு ஒரு சம்பவம் முன்னால் சொல்லியிருக்கிறேன். ஒரு யூதர் தன்னுடைய வீட்டை விற்கும்போது 1000 ரூபா வீட்டை 2000 ரூபாய்க்கு விற்கிறார். என்ன காரணம்னு கேட்டபோது அவர் சொன்னார், இந்த வீட்டுக்கான விலை 1000. இந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய அறிஞர் இருக்கிறாங்க, அவருடைய பேர் அகமது, இமாம் அகமது, அவருக்கு நீங்கள் 1000 ரூபா கொடுக்கணும். இந்த வீட்டுக்கு 1000 ரூபா தான், ஆனால் நீங்கள் யாருக்கு பக்கத்து வீட்டுக்காரராக போகிறீங்களோ அவருக்காக நீங்கள் 1000 ரூபா கொடுங்கன்னு சொன்னார். இது அண்டைக்கு இருந்த நிலை. இன்றைக்கி ஒரு முஸ்லீமுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் 50 லட்சம் ரூபா விட்டு 25 லட்சம் ரூபா கூட கொடுத்துட்டு ஓடி போயிடுவார். இவனை விட்டு போனால் சரிதான், இவனை விட்டு எப்படி ஓடி போனால் சரிதான்னு சொல்லி 50 லட்சம் ரூபா வீட்டை 30 லட்சம் ரூபா கூட கொடுத்துட்டு போயிடுவார். அந்த அளவுக்கு நம்முடைய நடைமுறைகள், நாம் அண்டை வீட்டுக்காரர்களோடும் பக்கத்து வீட்டுக்காரர்களோடும் நாம் நடக்கிற நடைமுறை இது. ஒரு காலத்தில் இருந்த முஸ்லீமுடைய நடைமுறை அது. எனவே அன்பிற்குரியவர்களே, இதைத்தான் நம்முடைய மார்க்கம் போதிக்கிறது. அல்லாஹுடைய உதவியும், பிற மனிதர்களை அரவணைத்து ஆதரித்து வாழ்ந்து அல்லாஹையும் அஞ்சு யார் வாழ்கிறார்களோ அவர்களோடு தான் அல்லாஹ் இருக்கிறான். இந்த எல்லா உறவுகளையும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எப்படி கற்றுத்தந்தார்களோ அந்த முறையிலே பேணி வாழ்ந்து நம்முடைய மார்க்கத்திற்கு, நம்முடைய நடத்தையின் மூலமாக, நம்முடைய நல்ல குணத்தின் மூலமாக, பண்பாட்டின் மூலமாக கண்ணியத்தை சேர்க்கிற மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களை மாக்கிருவானாக. வாஆஹிர தஆவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.
This audio was downloaded from tamilislamicmedia.com.